மலர்களின் சிறுவர் குழாம், ஒலிவ கிளைகள் பிடித்தவராம். உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. எபிரேயர்களின் சிறுவர் குழாம், ஒலிவ கிளைகள் பிடித்தவராம். உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே. மண்ணுலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையவன. பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் அவர்தம் உடைமையே. ஏனென்றால் கடல்களின் மீது பூலகை நிலை நிறுத்தியவர் அவரே. ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அவரே. எபிரேயர்களில் சிறுவர் குழாம், ஒலிவ கிளைகள் பிடித்தவராம். உன்னதங்களிலே ஓசன்னா என்று முழங்கி ஆர்ப்பரித்து ஆண்டவரை எதிர்கொண்டனரே.
அன்புக்குரிய இறை மக்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் குருத்து ஞாயிறை இன்று நாம் கொண்டாடுகிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாஸ்கா மறு நிகழ்வை நிறைவு செய்ய எருசலேமுக்குள் நுழைந்த இந்த குருத்து ஞாயிறு திருப்பள்ளியை நீங்கள் உங்களுடைய பங்குகளில் இறை மக்களோடு இணைந்து, பங்கு சமூகத்தோடு இணைந்து பவனியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை வேண்டுகிறோம். இந்த திருப்பள்ளியானது சிறப்பாக ஆலயங்களுக்கு செல்ல முடியாதவர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டு வீட்டில் இருப்பவர்களுக்காக இந்த சாதாரண வருகையோடு இந்த குருத்து ஞாயிறு திருப்பள்ளியை நாங்கள் இன்று சிறப்பிக்க இருக்கிறோம். திருப்பள்ளியிலே நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த புனித வாரத்திற்குள் நாம் அடியெடுத்து வைக்கிற இந்த தருணத்தில், இந்த புனித வாரம் நமக்கு மனமாற்றத்தின் வாரமாக, நாம் இந்த தவக்காலத்தில் பின்பற்றிய அனைத்து காரியங்களிலும் ஆண்டவருடைய ஆசிரை பெற்றவர்களாக தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களை இந்த திருப்பள்ளியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, துய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, தாழ்மையின் எடுத்து காட்டை மனித இனம் பின்பற்ற, எங்கள் மீட்பரை மனித உடல் எடுக்கவும் சிலுவையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தீரே. அதனால் நாங்கள் அவரது பொறுமையை கற்றுக்கொண்டு அவரது உயிர்ப்பில் பங்கேற்க தகுதி பெறுமாறு எங்களுக்கு கனிவாயருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். நிந்தனை செய்வோர்க்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். இறைவாக்கின ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50:4-7 முடிய. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டு எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்து உள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி மூழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கி கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். ஆண்டவரின் அருவாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர். உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே அவர் இவனை மீட்கட்டும். தாம் அனுகூர்ந்த இவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றன. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம். என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என் ஆடைகளை தங்களிடையே பங்கு போட்டு கொள்கின்றன. என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றன. நீரோ ஆண்டவரே என்னை விட்டு தொலையில் போய் விடாதேயும், என் வலிமையே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன், சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரை புகழுங்கள், யாக்கோப்பின் மரபினரே அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரேல் மரபினரே அனைவரும் அவரை பணியுங்கள். என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர், என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர்.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். திருத்தூத பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 6-11 வரை. கடவுள் வடிவில் விளங்கிய கிறிஸ்து கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிமையேற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவ மன்னவ கீழ் உலகோ அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார்.
லூக்கா எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள் அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1-49 வரை. மூப்பிரசங்கத்தின் முன் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் எழுந்து இயேசுவை பிலாத்தின் முன் கொண்டு சென்றனர். இவன் நம் மக்கள் சீரழிய காரணமாக இருக்கிறான், சீசருக்கு கப்பம் கட்டக்கூடாது என்கிறான், தானே மெசியாவாகிய அரசன் என்று சொல்லிக்கொள்கிறான், இவற்றையெல்லாம் நாங்களே கேட்டோம் என்று அவர்கள் இயேசுவின் மேல் குற்றம் சுமத்த தொடங்கினார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்க, அவர் அவ்வாறு நீர் சொல்கிறீர் என்று பதில் கூறினார். பிலாத்து தலைமை குருக்களையும் மக்கள் கூட்டத்தையும் பார்த்து, இவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று கூறினான். ஆனால் அவர்கள், இவன் கலிலேயா தொடங்கி யூதேயா வரை இவ்விடம் முழுவதிலும் மக்களுக்கு கற்பித்து அவர்களை தூண்டிவிடுகிறான் என்று வலியுறுத்தி கூறினார்கள். இதை கேட்ட பிலாத்து, இவன் கலிலேயனா என்று கேட்டான். அவர் ஏரோதுவின் அதிகாரத்திற்கு உட்பட்டவர் என்று அவன் அறிந்து அப்போது எருசலேமில் இருந்த ஏரோதிடம் அவரை அனுப்பினான். இயேசுவை கண்ட ஏரோது மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். ஏனெனில் அவரை குறித்து கேள்விப்பட்டு அவரை காண நெடுங்காலமாய் விருப்பமாயிருந்தான். அவர் அருமடையாளம் ஏதாவது செய்வதை காணலாம் என்றும் நெடுங்காலமாய் எதிர்பார்த்திருந்தான். அவன் அவரிடம் பல கேள்விகள் கேட்டான். ஆனால் அவர் அவனுக்கு பதில் எதுவும் கூறவில்லை. அங்கு நின்ற தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர் மேல் மிகுதியான குற்றம் சுமத்தி கொண்டிருந்தார்கள். ஏரோது தன் படைவீரரோடு அவரை இகழ்ந்து ஏளனம் செய்து பளபளப்பான ஆடையை அவருக்கு உடுத்தி அவரை பிலாத்திடம் திருப்பி அனுப்பினான். அதுவரை ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த ஏரோதும் பிலாத்தும் அன்று நண்பர்களாயினர். பிலாத்து தலைமை குருக்களையும் ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஒன்றாக வரவழைத்தான். அவர்களை நோக்கி, மக்கள் சீரழிய காரணமாயிருக்கிறான் என்று இவனை என்னிடம் கொண்டு வந்தீர்களே, இதோ நான் உங்கள் முன்னிலையில் விசாரித்தும் நீங்கள் சுமத்துகிற எந்த குற்றத்தையும் இவனிடத்தில் காணவில்லை. ஏரோதும் குற்றம் எதுவும் காணவில்லை. ஆகவே அவர் இவனை நம்மிடம் திருப்பி அனுப்பியுள்ளார். மரண தண்டனைக்குரிய யாதொன்றையும் இவன் செய்யவில்லை என்பது தெளிவு. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். விழாவின் போது அவர்களுக்கென ஒரு கைதியை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருந்தது. திரண்டிருந்த மக்கள் அனைவரும், இவன் ஒழிக பரபாவை எங்களுக்கென விடுதலை செய்யும் என்று கத்தினர். பரபா நகரில் நடந்த ஒரு கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டவன். பிலாத்து இயேசுவை விடுதலை செய்ய விரும்பி மீண்டும் அவர்களை கூப்பிட்டு பேசினான். ஆனால் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். மூன்றாம் முறையாக அவன் அவர்களை நோக்கி, இவன் செய்த குற்றம் என்ன? மரண தண்டனைக்குரிய குற்றம் ஒன்றும் இவனிடம் நான் காணவில்லை. எனவே இவனை தண்டித்து விடுதலை செய்வேன் என்றான். அவர்கள் அவரை சிலுவையில் அறைய வேண்டுமென்று உரத்த குரலில் வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் குரலே வென்றது. அவர்கள் கேட்டபடியே பிலாத்து தீர்ப்பளித்தான். கலகத்தில் ஈடுபட்டு கொலை செய்ததற்காக சிறையிலிடப்பட்டிருந்தவனை அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே அவன் விடுதலை செய்தான். இயேசுவை அவர்கள் விருப்பப்படி செய்ய விட்டுவிட்டான். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழவேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் இதோ ஒரு காலம் வரும், அப்போது மலடிகள் பேறு பெற்றோர் என்றும் பிள்ளை பெறாதோரும் பால் கொடாதோரும் பேறு பெற்றோர் என்றும் சொல்வார்கள். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் எனவும் குன்றுகளை பார்த்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள் எனவும் சொல்வார்கள். பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள் என்றார். வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள். மண்டை ஓடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்போது இயேசு, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னார். அவர்கள் அவருடைய ஆடைகளை குலுக்கல் முறையில் பங்கிட்டு கொண்டார்கள். மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள், பிறரை விடுவித்தான், இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்து கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். படைவீரர் அவரிடம் வந்து புளித்த திராட்சை ரசத்தை கொடுத்து, நீ யூதர்களின் அரசனானால் உன்னை காப்பாற்றிக்கொள் என்று எள்ளி நகையாடினர். இவன் யூதரின் அரசன் என்று அவரது சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான். ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குதானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே, நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான். பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்பு வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். ஏறக்குறைய நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடெங்கும் இருள் உண்டாயிற்று. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை. திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட 101 தலைவர், இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார். இக்காட்சியை காண கூடி வந்திருந்த மக்கள் அனைவரும் நிகழ்ந்தவற்றைக் கண்டு மார்பில் அடித்து கொண்டு திரும்பிச் சென்றனர். அவருக்கு அறிமுகமான அனைவரும், கலிலேயாவிலிருந்து அவரை பின்பற்றி வந்திருந்த பெண்களும் தொலையிலிருந்து இவற்றை பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இறை பிரசன்னத்திலிருந்து உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நம்ம பாடுகளின் வாரத்தை துவங்குகிறோம். இது ஒரு துக்கமான காலம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா இது ஒரு மகிழ்ச்சியின் காலம். ஏன்னா கடவுள் நம்மை விடுவித்த அந்த விடுதலையை உணர்கிற நாட்கள். அதனால் நம்ம ரொம்ப சோகமாக இருந்து இந்த பாடுகளின் வாரத்தை கடந்து போகணும் அப்படிங்கிறத எண்ணத்தை விட, ஆண்டவரோடு நம்ம இன்னும் வெற்றி ஆகணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவர் விரும்புகிற காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வெற்றியோடு பயணிக்கணும். இன்றைக்கி இந்த குருத்து ஞாயிறு எப்படி இயேசு வருங்க சோகமாக வரல, எருசலேமுக்குள்ளே போகிறோம், நம்மளை மாட்ட போகிறாங்க, நம்மளை அடிக்க போகிறாங்க அப்படின்ற எண்ணத்தோடு அவர் வந்தால் கூட, அந்த சோகத்தை அவர் என்ன செய்யாமல் காட்டாமல், நலிந்தவனை நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட, அவர் என்ன செய்கிறாரு, நல் வாக்காக நலிந்தவனை ஊக்குவிக்கிற நல்ல அடையாளமாக அவர் அந்த எருசலேமுக்குள்ளே வந்தார். அதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். அந்த சிந்தனையினுடைய ஆழமான கருப்பொருளை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் இந்த குருத்து ஞாயிறு ஏதோ ஓலைகளோடு நமக்கு கடந்து போய்விடுகிற ஒரு காரியமாக இருந்து விடக்கூடாது. அதாவது நிறைய நேரம் நமக்கு இந்த மாதிரி குருத்தோலை ஞாயிறு அன்றைக்கி நாங்கள் பார்ப்போம், எல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலில் உட்காந்துக்கிட்டு சிலுவையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிலுவையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, விதவிதமாக சிலுவை செய்கிறது. இதுதான் நம்மளுடைய ஒரு திருப்பலியினுடைய ஒரு அங்கமாக இருந்து விடக்கூடாது. ஆலயத்திற்கு போகிற பிள்ளைகள் ஆலயத்தில் இன்றைக்கி ஆண்டவர் எதை பேசுகிறார், வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை எல்லாம் நம்ம கூர்ந்து கவனித்து அந்த வார்த்தையை உணவாக உட்கொண்டு அந்த வார்த்தையை என்ன செய்யணும், கடவுளுக்கு வாழ்வாக்கி கொடுக்கணும். கடவுள் நமக்கு ரா மெட்டீரியல் கொடுக்குறாருங்க. வார்த்தைங்கிறது ஒரு ரா மெட்டீரியல். அதை வாங்கி நம்ம என்ன செய்யணும், அதை ஒரு ப்ராடக்டாக மாற்றணும், அதை வந்து ஒரு ஒரு அழகுள்ள பொருளாக மாற்றணும். அது எப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடிய அந்த அம்சத்தை நம்ம வாழும் பொழுது அது ஒரு அழகான பொருளாக மாறுது, மன்னிக்கும் பொழுது ஒரு அழகான பொருளாக மாறுது, ஆண்டவருக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது அது ஒரு ப்ராடக்ட். இப்படித்தான் நம்ம கடவுளுக்கு காணிக்க கொடுக்கணும். ஆகவே இந்த அருமையான வேளையில் முதல் வாசகம் சொல்கிறது, இரண்டாவது வாசகம் இன்றைக்கி வாசிக்கப்பட்ட நீண்ட வாசகம் நம்முடைய ஆலயங்களில் வாசிப்பாங்க. நம்மளுடைய திருப்பலியில் ஒரு குறுகிய வாசகத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். ஏன்னா நேரம் குறைவாக இருக்கிறதுனால அந்த குறுகிய வாசகத்தை வாசிச்சிருக்கிறோம். அப்போ நீண்ட வாசகம் நல்லா கூர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் கேட்கிற போது பாருங்கள், முதல் வாசகம் அழகாக, நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று என்று அறிவேன் என்ற வார்த்தை நமக்கு வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் துன்பப்பட போகிறார், அந்த துன்பத்தை அவர் முன்கூட்டியே கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். எம்மாவுஸ் நோக்கி போகிற பொழுது சீடர்கள் துவண்டு கிடந்தாங்க. சோகத்தோடு போகும்போது இயேசு என்ன செய்கிறாரு, இதுதானே திருச்சட்டத்திலும் இறைவாக்கினர்கள் நூலிலும் சொல்லப்பட்டது, த லா அண்ட் த ப்ராஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய முக்கியமான காரியங்கள் அடங்கி இருக்கிற புத்தகங்கள், லா சட்ட நூல், அப்புறம் இறைவாக்கினருடைய நூல்கள். இதை இவரை பற்றி தானே எழுதியிருக்குது, இயேசுவை பற்றி தானே எழுதியிருக்கு, இதெல்லாம் நீங்கள் உணரலையா அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை மீண்டும் நாம் சிந்தித்து பார்க்கணும். அப்போ இந்த முதல் வாசகம் பாருங்கள், நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை, இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் ஏன் மறைக்கலைன்னா, நான் இழிநிலை அடைவதற்காக இந்த இடத்துக்கு நான் தள்ளப்படலை, மாட்சி அடைவதற்காகவே கடவுள் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறார் அப்படின்னு இயேசு உணர்ந்தார். அதனால தான் எருசலேமுக்குள்ளே அவர் தைரியமாக போகிறார். இவரை கொல்றதுக்கு எல்லாரும் தேடுறாங்க, இவர் இப்படி பப்ளிக்காக பேசிகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு மக்கள் கேட்கும் அளவுக்கு அவரை கொல்ல முயற்சிக்கிற அந்த திட்டமானது எல்லாருக்கும் தெரிந்திருந்த ஒரு விஷயம். இயேசுக்கு மட்டும் தெரியாமல் ஊருக்குள்ளே போகலை. அப்போ இயேசு எல்லாம் தெரிந்து தான் உள்ளே போகிறாரு. பாருங்களேன், நம்ம பைபிளில் நம்ம பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 10:1, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டுமென விரும்புகிறேன், நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர், அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். கடலை கடந்து மேகத்தின் கீழ் நடந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தை வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. இயேசுவும் நம்மளை கடந்து சென்றிருக்கிறார் நமக்காக. என்ன எப்படி போனார், எபிரேயர் 4:14 சொல்லுது, வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. அப்போ இந்த இயேசு வானங்களை கடந்து சென்றார், வானத்திலிருந்து இறங்கி வந்தார். ஏற்கனவே நம்ம வாசகங்கள் எல்லாம் வாசிச்சிருக்கிறோம், நீங்கள்லாம் மண்ணிலிருந்து வந்தவர்கள், கீழிருந்து வந்தவர்கள், நான் மேலிருந்து வந்தவன். எவ்வளோ அழகாக இயேசு சொல்கிறாரு. அப்போ வானங்களிலிருந்து இறங்கி வந்தவர் திருப்பி வானங்களுக்கு கடந்து சென்றார், திரைச்சிலைக்கு அப்பால் சென்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. எபிரேயர் 6:20, நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சிலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நம் சார்பாக அவர் அங்கு சென்றிருக்கிறார். இப்போ அவர் திடீர்னு இப்படியெல்லாம் போகலை, அதற்கான முதல் படிதான் இப்பொழுது நம்ம கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஸ்கா அந்த பாடுகளினுடைய விழாவினுடைய துவக்க நாளாகிய இன்று நம்ம குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லுகிற இயேசு சாமி எருசலேமுக்குள் வெற்றி பவனியாக நுழைகிற அந்த பயணம், இது ஏற்கனவே எல்லாம் முன்னறிவிக்கப்பட்டு எல்லாரும் தெரியாமலே இதை செய்து கொண்டிருந்தாங்க. இயேசு தெரிந்து செய்கிறார். இது ஒரு வெற்றி பயணம் இயேசுவுக்கு, இது ஒரு தோல்வி பயணம் அல்ல, இது ஒரு வேதனையின் பயணம் அல்ல. அதனால தான் ஆண்டவர் தைரியமாக சொல்கிறாரு, உன் துன்பத்தோட நீ துன்பங்கள் நன்மைகள் செய்து துன்புறணும், நன்மைகள் செய்து துன்புறுவதற்கு நீ தயாராக இருந்தேன்னா என் பின்னாடி வா. அதைத்தான் இயேசுசாமி சொல்கிறாரு, சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற விரும்புகிறவர் எப்படி வரணும், சிலுவையை தூக்கி கொண்டு தம் சிலுவையை தூக்கி கொண்டு என் பின்னாடி வாங்க. அப்போ பாருங்கள், தன்னுடைய சிலுவைன்னா என்ன, ஏதோ அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நான் போய் தலையிட்டு ஏதோ செஞ்சேன் அதனால் மாட்டிக்கிட்டேன் அப்படி இல்லை, அடுத்தவர்களுடைய வேதனையை நீ உன் வேதனையாக எடுத்துக்கொள். இயேசுசாமி நம்மளுடைய பாவங்களையெல்லாம் அவருடைய தலையில் எடுத்துக்கிட்டார். அதுதான் பிள்ளாத்து கேட்கும்போது பாருங்கள், இவர் குற்றமற்றவன் என்று சொல்கிறாங்க, ஆனால் அதே சமயம் அவர் குற்றவாளியாக தன்னை கையளித்து நிற்கிறார். இயேசு எல்லா இடத்துலையும் பேசினவருக்கு அங்கே பேச முடியாதா என்ன, அவர் தன்னை கையளித்தார், ஒப்புவித்தார் என்று வேதம் சொல்லுகிறார். இயேசுவை பிடிக்கும் போது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்கள் பிடிக்க வரும்போது கீழே விழுந்துருவாங்க, யாரை தேடி வந்தீர்கள், நாசரேத்தர் இயேசுவை டபார்னு கீழே விழுவாங்க. அப்போ இதெல்லாம் எதற்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது பைபிளில், சும்மா ஏதோ நாடகம் நடிக்கிறதுக்காக எழுதி வச்சுருக்காங்களா, இல்லை ஆண்டவருடைய காரியத்தை நம்ம ஆழமாக புரிந்து கொள்ளணும். யாரும் இயேசுவை பிடிக்க முடியாது, மனிதனுடைய வல்லமையினால் எவனும் இயேசுவை பிடிக்க முடியாது, இயேசுவா தன்னை கொடுத்தா தான். அதைத்தான் இயேசு செய்கிறார். எருசலேமுக்குள்ளே போகாமல் அவர் எகிப்துக்கு ஓடி போயிருக்கலாம், ஆனால் அவர் எருசலேமுக்குள்ளே தான் போகிறார். அப்போ இயேசு தன்னை கையளித்தார் என்கிற வார்த்தை இந்த இடத்துல நிறைவடைகிறது. கையளித்தார்னா ஏதோ அந்த சிலுவையில் மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது இங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. தந்தையினுடைய திருவுள்ளத்திற்கு தன்னை கையளித்தவர் எருசலேமுக்குள்ளே போகும்போதே அவருக்கு தெரியும் அங்கே நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு. அப்போது பாராதிதோமிங்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய நற்செய்தியாளர்கள் பயன்படுத்துகிறாங்க கிரேக்க மொழியில், பாராதிதோம் என்ன, அது என்னென்னா அந்த ஒப்புவித்தல் கையளித்தல்ங்கிற வார்த்தை தான். இது யாரோ ஒருவர் நம்மை கட்டாயப்படுத்தி பிடிப்பதல்ல, மாறாக தன்னையே அவர் கையளிக்கிறது விருப்பத்தோடு. ஆகவே இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஆழமாய் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அதைத்தான் முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கிளர்ந்தெழவில்லை, விலகிச் செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு எனக்கு முதுகை தாடுகையை, பிடுங்குவோருக்கு என் தாடையை ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இப்படி எல்லாம் நடந்திருக்கு. எல்லாம் நடக்க போதுன்னு முன்கூட்டி சொல்லப்பட்டது. இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராய்த்தான் எருசலேமுக்குள்ளே போகிறார். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வாசகம் நமக்கு கேட்குற ஒரு காரியம், நீ ஆண்டவருக்காக இதெல்லாம் ஏற்றுக்கொண்டாயா? இன்றைக்கி யாரோ ஒருத்தர் நம்மளை காரி உமிழ்கிறாங்க, ஏதோ வார்த்தையினால் நம்மளை காயப்படுத்துகிறாங்கன்னா உடனே நம்ம என்ன செய்கிறோம்? பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்கிற பழைய ஏற்பாட்டினுடைய மூசையின் சட்டத்தை எடுத்து வைத்து கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்? நிற்க விரும்புகிறோம். நீ பேசுனே, நான் பேசுனேன், நீ எந்த வாழை எடுக்கிறியோ அதே வாழை நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு யுக்தி இருக்கிறது. அது இயேசுவினுடைய வழி அல்ல. பல நேரம் நானும் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன். அதான் ஒருத்தர் சொல்வார், என் எதிரி தான் டிசைட் பண்ணுறான் நான் எப்படிப்பட்ட வாழை எடுக்கணும் அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி இயேசுவினுடைய வழி அதுவாக அல்ல, வாழை எடுப்பதல்ல. எதிரி எந்த வாழை எடுத்தாலும் நான் எடுக்கிற ஆவிக்குரிய அந்த வாள், ஆவிக்குரிய பட்டயம், ஆவிக்குரிய படைக்கலன், இது தான் ஆண்டவர் கொடுத்தார். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இதோ இந்த உலகம் சொல்ல முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையைத்தான் இந்த பாடுகளின் விழா வைத்திருக்கிறது. இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகள் இதைத்தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இதுக்கு தான் இது ஹைலைட்டட் வீக் பாருங்களேன். ஒரு உயர்த்தப்பட்ட, ஒரு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற பாடுகளின் வாரம். இந்த வாரத்திலிருந்து இவ்வளோ நாள் தியானித்ததை விட இப்போ தான் நீங்கள் ஆழமாக தியானிக்கணும். அதனால தான் சொல்கிறோம், நீங்கள் வீடுகளில் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இந்த ஹோலி வீக்கிலையாவது தியானம் பண்ணுங்கள். ஹோலி வீக்கிலையாவது இந்த செல்ஃபோன் பார்க்குறதெல்லாம் நிப்பாட்டுங்க. சில வாலிப பிள்ளைகள் எல்லாம் எப்போவுமே செல்ஃபோனோடு நிற்கிறோம். இந்த ஹோலி வீக்கில் ஆண்டவருக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? அவருடைய விலைமதிப்பில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம். பாருங்கள், மனுஷங்க ஒரு உதவி செஞ்சிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம்? அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். கடவுள் இவ்வளோ பெரிய உதவியை செய்திருக்கிறார். ஆண்டவர் கொடுக்க போகிற அந்த பாடுகளினுடைய காரியமெல்லாம் விலைமதிப்பில்லாதது. அப்போ கடவுளுக்கு நான் என்ன செய்துவிட முடியும்? என் ஆத்மாவை அவருக்கு நான் கொடுப்பது. ஆண்டவர் இன்றைக்கி அதை தான் நம்மகிட்ட கேட்குறாரு பிள்ளைகளே. பாருங்கள், 1 யோவான் 3:14 சொல்லுது, நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால். நல்ல வார்த்தையை பார்த்தீங்களா? சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிராதோர் சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். அப்போ கடவுளுக்கு இதெல்லாம் நம்ம எப்படி செய்யணும்னா அன்பால் செய்யணும். அதான் அன்பு வெல்லும்னு பவுலடியார் சொல்கிறார். அப்போ இந்த பாடுகளின் வாரத்தை, இவ்வளோ நாள் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ தெரியாது இந்த தவக்காலத்தை, இந்த பாடுகளின் வாரத்தை நீங்கள் அன்போடு கடந்து செல்லுங்கள். ஐயோ கோயிலுக்கு போகணுமா, ஐயோ சிலுவைப்பாதையா, ஐயோ ரொம்ப நேரம் சர்வீஸ் எடுக்குமா, ஐயோ ஏன் இந்த சாமியார் இவ்வளோ நேரம் வாசிக்கிறாரு? பாருங்கள், நாங்கள் இங்கே இருக்கிறத நாங்கள் வாசிக்கணும். அப்போ நம்ம பூசன இடத்துலலாம் பிசாசு நம்மளை என்ன செய்வான்? வதைப்பான், வாட்டுவான், சிதைப்பான். அப்படி சிதைந்து விடாதபடி உங்களை நீங்கள் ஆழமாக எடுத்து செல்லணும். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், 2வது வாசகத்தில் திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அவர் சொல்லக்கூடிய காரியங்களெல்லாம் ஆழமானது. கடவுள் வடிவில் விளங்கிய அவர், கடவுள் என்கிற அந்த தன்மையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதுண்டாக கருதாமல், கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் அதுக்கு எதிர்மாற என்ன செய்கிறாரு? தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். பார்த்தீங்களா? மனித நிலைக்கு ஒப்பான, மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு. மனித உருவில் தோன்றிருந்தா கூட சாவை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லையே. நம்மளாம் அப்படி தானே இருக்கிறோம். அடுத்தவங்களுடைய பழிபாவத்தை நம்ம யாராவது ஏற்றுக்கிட்டு போய் நாம் போய் சாகுறோமா? இல்லையே. அப்போ இயேசு இதெல்லாம் செய்தார். அதனுடைய முன்மொழி சொல்கிறாங்க பாருங்கள், கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் கிறிஸ்துவை உயர்த்தினார். இன்றைக்கி அதை நம்ம சொல்லுவோம். இன்றைக்கி இந்த பூமியில் யாரெல்லாம் தந்தையை பார்க்கணுன்னு ஆசையோடு போகிறீங்களோ, மோட்சத்துக்கு போகணும், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்திற்கு நம்ம நிறைவடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எல்லாரும் இயேசு வழியாக தான் போக முடியும். இயேசு இல்லாமல் நீ போகவே முடியாது. ஏன் தெரியுமா? தந்தையின் திட்டத்தை இந்த பூமியில் வெற்றியடைய செய்தது இயேசு ஆண்டவர் மட்டும்தான். வேறொரு கிரகத்தில் வேறு என்ன அடையாளம் இருக்குது நமக்கு தெரியாது. இந்த பூமியை பொறுத்த மட்டும் யாரெல்லாம், அதனால தான் சொல்கிறோம், இயேசு கிறிஸ்துவாலே அன்று வேறு யாராலும் மீட்பு இல்லை. உறுதியாக நம்ம சொல்கிறோம், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி சேவியர் என்று சொல்கிறோம். இதை உறுதியாகி நம்ம சொல்வதற்கு காரணம் என்னென்னா, வேறு எந்த தெய்வமும் அறிக்கையிட முடியாது. இந்த பூமியில் மனுஷனுக்காக வந்து நமக்காக, நம் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினது இந்த தெய்வம் என்று எந்த தெய்வமும் அறிக்கையிட முடியாது, இயேசு ஆண்டவர் ஒருவரை தவிர. அதனால தான் இயேசு இல்லாமல் தந்தை வேலையே செய்ய மாட்டார். இயேசு இல்லாமல், அதனால தான் நம்ம விசுவாச பிரமாணத்தில் சொல்கிறோம், நம்பிக்கை அறிக்கையில், தந்தையின் வலப்புறத்தில் அவர் வீற்றிருக்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளைகள், இதெல்லாம் ஆழமாய் சிந்திக்க இந்த நாள், இந்த வாரம் ஒரு சரியான வாரம். அப்புறம் நற்செய்திக்குள்ளே போகும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஒரு வாசகத்தை கேட்டிருப்பீங்க. அதை வந்து நம்ம பெருசாக எல்லாத்தையும் சிந்திக்க முடியாது. அதில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அந்த ஒரு கல்வன், பக்கத்தில் இருக்கிற கல்வன் பாருங்களேன், ஒருத்தன் இயேசுவை அசிங்கப்படுத்துவான், அவனை விட்டுடுவோம், இன்னொருத்தன் இயேசுவோடு பேசுவான், இயேசுவே நீங்கள் அவர் அப்படி பேசாத, நம்மெல்லாம் துன்பப்படு, நம்மெல்லாம் பாவம் செஞ்சுட்டு துன்பப்படுறோம், தண்டனைக்கு தீர்ப்பு, ஆனால் இவர் தண்டனை தவறே செய்யாமல் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இயேசுக்காக பேசிட்டு, நீர் மீண்டும் இறையாட்சியில் வரும்பொழுது என்னை நினைவு கூறும் என்று சொல்லுவான் பாருங்களேன். அந்த மனுஷனுடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கெல்லாம் பாடமாய் வைக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு புற இனத்தானினுடைய ஒரு அடையாளம், புற மனுஷ ஒரு அவன் வந்து அவுட்காஸ்ட் பீப்புள், அவங்கெல்லாம் வெளியில் ஆண்டவரை அறியாத நிலையில் இருக்கிற ஒரு புற இனத்து மக்கள். அவர் அந்த மனுஷனே இயேசுவினுடைய இறையாட்சியை நம்ப ஆரம்பிச்சுட்டான். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி இந்த நற்செய்தியாளர் வாயிலாக நமக்கு ஒரு அடிக்கோடு இருக்கிறார். வெளியில் இருக்கிறவங்களாம் அறிக்கை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, உள்ளே இருக்கிற நீ இன்றைக்கும் அந்த கல்வனை போல், பக்கத்தில் இருக்கிற கல்வன் மாதிரி, நீ கடவுளாக இருந்தால் எனக்கு இது கொடு, நீ கடவுளாக இருந்தால் எனக்கு இதை செய், கடவுளாக இருந்தால் எனக்கு இதை பண்ணுன்னு சொல்லி கடவுளை கேள்வி கேட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அந்த மனுஷன் அந்த துன்பத்தை கடந்து செல்ல விரும்புகிறான். அந்த துன்பத்தை எப்படி கடந்து செல்ல விரும்புகிறான்? இயேசுவினுடைய இறையாட்சியை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு தளமாக வைக்கிறான். இயேசு உடனே என்ன சொன்னார் தெரியுங்களா? இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய். டுடே நாட் டுமாரோ, நாளைக்கு இல்லை, நான் போய் எங்கள் அப்பாட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன், இல்லை இன்றைக்கே பரகதியில் இருப்பாய். பாருங்கள், ஆண்டவருடைய அந்த அபிஷேகமான வார்த்தையை நம்ம யோசிக்கிற போது இயேசு வந்து பாருங்கள் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை அவர் வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத விட, அவர் இறையாட்சியை நம்புகிற பிள்ளைகளுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதம் விடுதலை. இப்போ நம்ம அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம்னா எதற்காக? இயேசுவினுடைய இறையாட்சிக்காக. நான் எதுக்கு உங்ககிட்ட இப்படி பூசை வச்சு நான் எதுக்கு என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்? ஏன் நீங்கள் வந்து கோயிலுக்கு காணிக்க கொடுக்கணும்? ஏன் நீங்கள் போய் ஒரு ஏழைக்கு இறங்கணும்? ஏன் ஒரு முதியோர் உள்ளத்தில் போய் நீங்கள் சாப்பாடு கொடுக்கணும்? ஏன் கண்ணீரோடு ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா ஓடி போய் அவங்க கண்ணீர் துடைக்கணும்? இதெல்லாம் இறையாட்சியை கட்டி எழுப்புகிற காரியங்கள். ஆண்டவர் சொல்கிறார் யோவான் 15:16, நான் நீ என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தெரிந்து கொண்டேன். எதற்கு தெரிந்து கொண்டேன்னு அடுத்தது சொல்கிறார், நீ கனி கொடுக்கவும் உன் கனி நிலைத்திருக்கவும். அந்த நிலைத்திருக்கிறவங்கிற வார்த்தையை தான் ரவுண்டு பண்ணணும். நம்ம கனி ஏதோ இந்த உலகத்தில் ஓடிட்டு நம்ம போனோன்னே அதுக்கப்புறம் நம்ம குடும்பம் எப்படி போனால் நமக்கு என்ன, இல்லை, நம்ம பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே நின்று இறையாட்சியை கட்டி எழுப்பணும், நம்மளுடைய கோத்திரம் தலைமுறை. அதனால தான் எதை சொன்னாலும் ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஈசாக்கு யாக்கோபு, ஆண்டவரே தன்னை அறிக்கை செய்கிற பொழுது ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஏன் தலைமுறை தாண்டி இது ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அது உன்னோட நின்றுடக்கூடாது, உன் பிள்ளைகளோடு நின்றுடக்கூடாது. ஆண்டவர் நீங்கள் கனி கொடுக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார்ன்னு சொன்னால் உன் கனி நிலைத்திருக்கும்படியான ஆசீர்வாதமாக மாறணும். என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கி அதுதான் நாங்கள் விரும்புகிறோம், அதைத்தான் நாங்கள் பறைசாட்டி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கடவுள் தன் கனி நிலைத்திருக்கணும்னு அவர் என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறார் பாருங்களேன். திருச்சபைங்கிற அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லாரையும் கூட்டி சேர்க்க எவ்வளோ பாடுபடுறார். அவர் தான் வேதனையோடு சொல்கிறார், இதோ என்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்க நான் எவ்வளவோ பாடுபட்டனே, என் பேச்சை கேட்காமல் போயிட்டேன்னு வேதனைப்படுறாரு பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு குருக்கள் கன்னியர்கள் எல்லாரும் எழுப்புறார், ஊழியக்காரரை எழுப்புறாரு. அநேக பொதுநிலையினர் இன்னைக்கு ஊழியர்காரர்களாக இருந்து இன்னைக்கு திருவையை தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய குடும்பங்கள் சான்று பகர்றாங்க, எங்களுடைய அருங்குடை இல்லம், இதோ எங்களுடைய இல்லம் என்று சொல்வதை விட இந்த உலகத்திற்கு சொந்தமான ஒரு இல்லமாக இது அமைந்திருக்கிறது. எங்கிருந்தோ கரம் கொடுக்குற பிள்ளைகள், ஃபாதர் யூ டூ திஸ், இதை ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏன் அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்கணும்? இறையாட்சியில் அங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கி இலங்கையில் எல்லாரும் கண்ணீரோடு இருக்கிறாங்க, அநேகர் உதவி செய்து கொண்டு இருக்கிறாங்க, அநேகர் இந்த இலங்கைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் காசு இருக்குது, சாமான் இல்லை, வாங்கி சாப்பிட உணவு இல்லை, உணவு பொருள் இல்லை, என்ன செய்கிறது? ஆண்டவர் அந்த நாட்டுக்குள்ளே விடுதலை கொடுக்கணும். சில நேரம் இந்த நேரத்தில் தான் என்ன செய்வாங்க, அது அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு அதனால இப்படி நடக்குது. இல்லை, நம்ம இப்போ அதை பேச வேண்டிய நேரம் இல்லை. எளிய பிள்ளைகள் பட்டினி கிடக்கிறாங்க, நாம் போராட வேண்டிய நேரம். ஆண்டவருடைய இரக்கத்திற்காக அந்த நாட்டின் மீது எளிய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. ஆண்டவர் இதைத்தான் செய்ய எருசலேமுக்குள்ளே போனார் பிள்ளைகளே. அவர் உட்கார்ந்துக்கிட்டு நீதியை பேசுவத நேரம் இல்லை, அது பாடுபடுவதற்கான நேரம், ஆண்டவரோடு தந்தையோருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான நேரம். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அதுக்கு தான் அழைப்பு விடுறார். இதோ அந்த கல்வாரி மலையில் இருக்கிற அந்த கல்வன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இது விதண்டவாதம் பேசுவதற்கான நேரம் அல்ல. உடனே இயேசுவை நோக்கி மன்றாடுகிற நேரம், கடவுளிடத்தில் செபிக்கிற நேரம். அவன் உடனே மன்றாடினான், பெற்றுக்கொண்டான் உடனே ஆண்டவருடைய வார்த்தை. இது நீங்களும் நானும் இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு வல்லமையை கொடுக்கிற ஆசீர்வாதமாக மாறணும். இயேசு சாமி எதற்கு எருசலேமுக்குள்ளே போனார்? இந்த பூமியை காப்பாற்றுவதற்கான வல்லமையாய் உள்ளே போனார். நாமளும் ஒரு பிரச்சனைக்குள்ளே உள்ளே போகிறோன்னா, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது, நீ வீட்டுக்குள்ளே போறீன்னா அந்த பிரச்சனையை பெரிதாக்கி அந்த வீட்டை அழிப்பதற்குடைய அடையாளமாக அல்ல, அது பிசாசு செய்வான். ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த வீட்டை விடுவிக்கிற ஆற்றலாக நீங்கள் உள்ளே போகணும். என் அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவர் குணமளிக்கும் காயத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். இயேசு, இயேசுவின் காயம் குணமாக்குகிற காயம் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வலக்காதை துண்டித்தார். இயேசு அவர்களை பார்த்து விடுங்கள் போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார். கூட இருந்த ஒருத்தர் யாரோ ஒருத்தர் என்ன செய்தார், லூக்கா நச்செய்தியாளர் யாருன்னு சொல்லலை, உடனே கத்தி எடுத்து காதை வெட்டியாச்சு, காது வெட்டப்பட்டது, உடனே அவர் காதை எடுத்து நலமாக்கினார் என்று. இது அவர் காயப்பட போகிறார், வெட்டுறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் அவர் அப்படி செய்யலை. அந்த இடத்துல கூட நலமாக்குகிற பணியை செய்கிறார் இயேசு. வேதம் சொல்லுகிறது எசையா 53:5, அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். பார்த்தீங்களா, அவருடைய காயங்கள் குணமாக்குகிற வல்லமையோடு வந்தது. இன்னைக்கு இயேசுவின் காயங்களைப் போல யாரெல்லாம் துன்பப்படுறீங்களோ உங்களுடைய காயங்கள் குணமாக்குகிற காயமாக மாறுகிறது. வேதம் 1 பேதுரு 2:24 நம்ம பார்க்குறோம், சிலுவையின் மீது தம்முடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார், நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்காகவே இவ்வாறு செய்தார், அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நம் நீதிக்காக வாழ்கிற வாழ்க்கை, குணமாக்குதலுக்காக வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே இந்த திருப்பயணம், இதுக்கு தான் இந்த ஓலையை நம்ம வீடுகளிலே சொருவி வைக்க சொல்கிறோம். இதில் ஒரு சிலுவை செய்து, வேறு அடையாளம் இல்லை, இதில் ஒரு அழகான சிலுவை செய்து உங்கள் வீடுகளிலே வைங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிற அடையாளம், திருச்சபையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? பேய் ஓடுறதுக்காக அப்படிக்காக இல்லை, இதுதான் இயேசுவினுடைய எருசலேமுக்குள்ளே அவர் செல்கிற பயணத்தின் அடையாளம். நீ ஒவ்வொரு முறையும் வீட்டுக்குள்ளே போகிற பொழுது துன்பத்தை கடந்து செல்ல நான் கற்றுக்கொள்வேன். இந்த ஓலையை நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். இயேசு சாமி துணிவோடு கடந்து சென்றார், தந்தையினுடைய திருவுளத்தை தாங்கி போனார். நீ மந்திரத்துக்கு பின்னாடி தந்திரத்துக்கு பின்னாடி ஓடி மனுஷனை நம்பிக்கிட்டு அந்த வீட்டை எடுத்துகிட்டு போகல, உன் ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே வெற்றியோடு நம்பிக்கையோடு ஓடின அந்த தெய்வத்தை நம்பித்தான் இந்த வீட்டை எடுத்துகிட்டு போகிறேன். அதுக்கு தான் இது வீட்டு நிலைகளிலே சொருவி வைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அதிகமாக நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஆண்டவர் பாருங்கள் எப்படி பாடுகள் பட்டார் என்று மிகவும் அழுத்தம் திருத்தமாக நமக்கு வெளிப்படுத்தப்படுகிற இந்த அடையாளம் நற்செய்தியில் வாசிக்கப்பட்டது. அதெல்லாம் நீங்கள் தியானித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு இரக்கத்தின் நற்செய்தியை கொடுக்குறாரு. லூக்கா நற்செய்தியில் தான் நிறைய இரக்கச் செயல்கள், இதுலேயும் இந்த நற்செய்தியிலையும் நிறைய அடையாளங்கள் அதில் ஒளிந்து கிடக்குது. நாம் கடவுளுடைய பெயரால் இரக்கத்தின் அடையாளமாக மாறணும்னு தான் ஆண்டவர் இதையெல்லாம் விரும்புகிறார். அவர் இரக்கத்தின் தெய்வமாக சிலுவையில் ஏறுறாரு. அதைத்தான் நம்ம 3 மணி அளவில் இரக்கத்தின் ஜெபம் என்ற அந்த நேரத்தை ஒதுக்கி இரக்கத்தின் நேரம் என்று நம்ம அந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் வெறும் ஜெபமாக இருந்துவிடக்கூடாது. மாறாக நம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தபடி உறுதியுள்ள பிள்ளைகளாக ஆண்டவருக்கு உகந்த விதமாய் ஓடி வெற்றி பெறுவது, நாம் இரக்கத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவது, இதுக்கெல்லாம் என்ன வேணும்னா நல்ல மனசு வேணும். நல்ல மனசுன்னு சொன்னால் அது வந்து நம்ம சொல்கிற மாதிரி நல்ல மனசுன்னு அந்த மாதிரி இல்லை, குட் ஹார்ட் அப்படி இல்லை. வி நீடு ஸ்ட்ராங் ஹார்ட். நம்ம ஒரு அழுத்தமான மனநிலை வைத்திருக்கணும். வேதம் சொல்கிறது 2 தீமோத்தேயு 1:7, கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். பார்த்தீங்களா, வல்லமை அன்பு கட்டுப்பாடு. வெறும் கட்டுப்பாடு இருக்குது, அன்பு இல்லை வல்லமை இல்லை வேஸ்ட்டு. வல்லமை இருக்குது, அன்பு இல்லை கட்டுப்பாடு இல்லை வேஸ்ட்டு. இது 3 இருக்கணும், வல்லமை அன்பு கட்டுப்பாடு. இது 3 இயேசுவிடத்தில் இருந்தது. அவர் அந்த பிலாத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் கட்டுப்பாடோடு நின்னார். சும்மா எதை வேணாலும் பேசலாம் இல்லை, சிலுவையில் தொங்கும் பொழுது வல்லமையோடு தொங்கினார். மன்னிக்கிற வல்லமை, இதோ அவர்களை மன்னிக்கிற வல்லமை, தந்தையோடு இதோ தன் ஆவியை எடுத்து ஒப்படைக்கிற வல்லமை. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குதா? நம்ம இன்றைக்கி நம்ம சாக போகிறோம் அப்படின்னா நம்மளால் ஒப்புக் கொடுக்க முடியுமா? இந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் நம்மளால் முடியுமா? அப்போ நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது வல்லமை, அன்பு, கட்டுப்பாடு. ஆண்டவர் இதை கொடுக்கிறாரு. 2 தீமோத்தேயு 2:3 சொல்கிறது பாருங்க, கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்குகொள். இணைச்சட்டம் 31:6 சொல்கிறது, வலிமை பெறு, துணிவுகள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே, ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவரே உனக்கு முன் செல்பவர், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இந்த எருசலேமுக்குள்ளே வெற்றி நாயகனாக பவனியாக செல்கிற இயேசுவை போல நீங்களும் நன்மைகளை செய்ய வெற்றி பவனியும் செல்லுங்க. இயேசுவை போல எருசலேமுக்குள்ளே கடந்து செல்லுங்க. துன்பகரமான நேரம் இது, ஆண்டவருக்கு சான்று பகரக்கூடிய நேரம் இது. பெலத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்க. அப்படி நீங்கள் ஆண்டவருடைய பெயரால் நன்மைகள் செய்ய கடந்து செல்கிற பொழுது வேதம் சொல்கிறபடியாக ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உனக்கு முன்னே செல்வார். இந்த நம்பிக்கை வார்த்தைகளோடு ஆண்டவரோடு நம்ம பயணிக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீ செய்கிற எந்த காரியத்திற்கும் அவர் பதில் சொல்லாமல், விடை கொடுக்காமல், உன்னை உயர்த்தாமல் அவர் போக மாட்டார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரோடு பயணிக்கிறோம் என்கிற ஆற்றலோடு இந்த புனித வாரத்திலே மட்டுமல்ல, இதை தொடர்ந்து வருகிற நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பயணிப்போம். அவரை போல நம்ம மாறுவோம். தந்தைக்கு நாம் மாற்றி அளிப்போம். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய் ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன்.